போராடும் என்னெஞ்சமே புகலிடம் வரந்தாயோ பாராளும் இயேசு உண்டே பதராதே மனமே உள்மன போராட்டங்கள் தீர்வு காணாத பிரச்சனைகள் மௌன கண்ணீர்கள் எப்போது மாறும் என்ற நிலைமைகள் நன்மை நடக்குமா அடுவரே ஏங்குகின்ற இதயங்களை நேர் அறிவீர் நேர் அறிவீர் நேர் அறிவீர் அன்பு தகப்பனே உமாலே எல்லாம் கொடுமப்பா உமாலே எல்லாம் கொடு மாறாவின் தண்ணீரை கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றின தெய்வம் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின தெய்வம் வாழ்க்கையின் கசப்புகள் பொறுப்புகள் வேதனைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்க மாற்ற நீ வல்லமுழுவராக இருக்கிறேன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா விசுவாசிக்கிறோம் 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 நடுவரே சுற்றி நடந்த காரியங்களால் மனம் சோர்ந்து போய் மனம் பேதலித்திருக்கிற ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிற மனுஷன் முகத்தை பார்க்கிறார் ஆனால் நீரோ இருதயத்தை காண்கிற தேவனப்பா இருதயத்தை காண்கிற தேவன் பலவித போராட்டங்களோடு இருக்கிறவர்களுக்காய் மன்றாடுகிறேன் மன்றாடுகிறேன் ஆண்டவரே பதில் காணாதபடி ஆண்டவரே ஆண்டவரே பயத்தோடு ஆண்டவரே நம்பிக்கையற்ற நிச்சயமற்ற தன்மையோடு நிற்கிற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறேன் மன்றாடு கர்த்தாவே வாழ்க்கையில இருக்கிற அனைத்து பிரச்சனைக்கும் பதில் ஆண்டவர் இயேசுவே உம்மிடத்திலே உண்டு உம்மிடத்திலேதான் உண்டு உம்மிடத்திலேதான் உண்டு உம்மிடத்திலேதான் உண்டு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா உம்மை நோக்கி பார்க்கிறோம் உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போக நீங்கள் விடமாட்டோம் அருமையாண்டவரே போராட்டங்கள் மாறட்டும் ஐயா உள்மன காயங்கள் ஆறட்டும் ஐயா தகப்பனின் பிரச்சனைகளுக்கு தீர்வு உம்மாலே உண்டாகட்டும் ஐயா நன்மைகள் நடக்கட்டும் கிருபைகள் பெருகட்டும் இயேசுவே கிறிஸ்துவே அது உம்மாலே 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 உண்டாகட்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா மன்றாடுகிறோம் 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 கடந்ததை நினைத்து எப்பொழுதும் ஆண்டவரே மனதில் போராடுகிற உள்ளங்களை ஆண்டவரே நீர் ஆற்றி அவர்களை தேற்றி அவருடைய உள்மன காயங்களை மாற்றி ஆண்டவரே நீர் ஒரு அற்புதம் செய் கீழியாத்தின் நல்ல பிஸ்டின் தைல நீரையா அன்பு தகப்பனே அப்படியால் நிற்கிற ஒவ்வொருவரையும் என் தகப்பனே உம்முடைய பாதத்தில் நான் ஒப்புக்கொடுகிறேன் நீர்தான் அடைக்கலம் நீர்தான் நம்பிக்கை அண்டிக் கொண்டவர்களெல்லாம் நீர் அடைக்கலம் அனாதி தேவனை நீரங்கள் அடைக்கலம் உடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதார் ஆண்டவரை உன் பக்கமாக திருப்புங்க எந்த சூழ்நிலை உண்மை உறுதியாய் பட்டிக்கொள்ள உதவி செய்யும் அருமை ஆண்டவரே நாங்கள் பார்க்க போகிற நாங்கள் கேட்க போற வார்த்தைகளுக்காய் நாங்கள் மன்றாடுகிறோம் மனுஷன் 54 மாத்திரமல்ல தேவட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் வாழுவான் என்று நீ சொன்ன வார்த்தையை நாங்கள் நிரப்புகிறோம் ஆண்டவரே பேசும் உம்முடைய சத்தம் சபையிலே தொனிக்கட்டும் உம்முடைய குரல் எங்கள் மத்தியிலே ஆண்டவரை கேட்கட்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் என் வசனத்துக்கு நடுங்கிறவரை நான் நோக்கி பார்ப்பேன் சொன்னவரே தகப்பனே உம்முடைய வார்த்தைக்கு நடுங்கிற பயம் ஆவினாலே உண்டாகிற செயல்கள் ஆவினாலே உண்டாகிற ஆண்டவரே மாற்றங்களை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் வேண்டினிக்கிறோம் ஆசீர்வதிப்பார் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே 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 பிளீஸ் உட்காருங்க நாம் தேவட வசனத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம்
Wir wollen jetzt übergehen zu dem Wort Gottes.
In der Seidik Adarabach erinnert euch der Trippikollegel Ebeserke erledet der Rübung.
Als Beweis für die heutige Predigt lass uns aufschlagen gemeinsam das Buch Epheser.
Ja. Nangavad Adiharam Ebeserke der Rübung Nangavad Adiharam 22 lirundi 24 varai da vasikipum Ellar Vedutukollegel Ivide nam வரியாளை போல ஆண்டவுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய வசனத்தை கேட்கிற நேரம் தேவனுடைய வசனம் தேவனுடைய குரலா தேவனுடைய சத்தமா இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்போமாக இருந்தால் வனாந்திரத்தில் அவர்கள் கோபம் ஊற்றுவது போல நாமும் விருந்திராதபடி யாக்கிறது தேவனுடைய வசனத்துக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம்.
Lass uns heute jetzt wie Maria zu dem Wort Gottes Gehör schenken. Schlag auf Epheser Kapitel 4 Vers 22 bis 24.
So இப்ப நாம் வாசிக்கும் 4வது அதிகாரம் எபேசியர்களின் 4வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை நாம் வாசி கேட்போம்.
அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள்.
Denn wurdet ihr aber auch gelehrt, nicht mehr weiterzuleben, wie ihr bis dahin gelebt habt, sondern den alten Menschen abzulegen, der seinen trügerischen Begierden nachgibt und sich damit selbst ins Verderben stürzt. Und ihr wurdet gelehrt, euch in eurem Geist und in eurem Denken erneut zu lassen, neuen Menschen anzuziehen, der nach Gottes Bild erschaffen ist und dessen Kennzeichen Gerechtigkeit und Heiligkeit sind, die sich auf diese Wahrheit gründen.
அதற்கு பரல்லாக இருக்கிற இன்னொரு வார்த்தையை நாம் வாசிப்போம். கொலோசியர் 3வது அதிகாரம் Come with me please.
Parallel dazu lass uns aufschlagen Kolosser Kapitel 3.
Ja, 9வது 10வது வசனங்கள் 3வது அதிகாரம் கொலோசியர் 3வது அதிகாரம் 9வது 10வது வசனங்களை நாம் வாசிக்கிறோம்.
Kolosser Kapitel 3 Vers 9 und 10.
ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே.
Belügt einander nicht mehr. Ihr habt doch das alte Gewand ausgezogen, den alten Menschen mit seinen Verhaltensweisen und habt das neue Gewand angezogen, den neuen, von Gott erschaffenen Menschen, der fortwährend erneuert wird, damit ihr Gott immer besser kennenlernt und seine Bild ähnlich wird.
So, வாசித்த ரெண்டு வேத பகுதியிலும் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் காண்பீர்கள் நம்புகிறேன்.
So, in beiden der gelesenen Abschnitte können wir ein gemeinsames Wort entdecken.
So, தேவனுடைய வசனங்களை கவனித்து பார்க்கிற நல்ல கண்களை கர்த்தர் நமக்கு தருவாராக.
Möge der Herr uns das Auge schenken, das seine Geheimnisse enthüllt.
ஏனெனில் கண்ணானது சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறது என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார்.
Denn Gott hat gesagt, unsere Augen sind das Licht dieser Welt.
So, இந்த வாசிக்கப்பட்ட ரெண்டு பகுதியிலும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால் பழைய மனுஷர் புதிய மனுஷர்.
So in beiden dieser Parallelabschnitte, was wir entdecken können, ist alter Mensch und neuer Mensch.
So, ரெண்டு வேத பகுதியிலும் நாம் வாசிக்கிற வசனம் பழைய மனுஷர் புதிய மனுஷராகும்.
So ein gemeinsames Wort oder ein gemeinsames Thema in beiden Abschnitten ist es der alte Mensch und der neue Mensch.
இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு பழைய மனுஷர் புதிய மனுஷர்.
Und der Titel der heutigen Predigt ist alter Mensch, neuer Mensch.
So, இந்த பழைய மனுஷருக்கும் புதிய மனுஷருக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த நாளைக்கு வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம்.
Wir möchten gemeinsam oder ich möchte euch gemeinsam heute aufzeigen den großen Unterschied zwischen dem alten Menschen und dem neuen Menschen.
நாம் ஒரு மனுஷன் தான், நாம் எல்லாரும் ஒரே மனிதர்கள் தான். ஆனா வேதம் நமக்கு சொல்றபடி நமக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளே ஒரு பழைய மனுஷனும் புதிய மனுஷனும் இருக்கிறதை வேதம் நமக்கு வகையெடுத்து காட்டுறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
So, wir sind physisch natürlich nur ein Mensch, aber nach der Aussage der Bibel, wir bekehrte Christen haben in uns einen alten Menschen und einen neuen Menschen.
அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு நாம் மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு நான் பழைய மனுஷன். பட் ஆஃப்டர் தி சல்வேஷன், நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நான் புதிய மனுஷன் என்று வேதம் நமக்கு தெளிவாக திட்டம் தெளிவாக நமக்கு சொல்கிறது.
So die Bibel lehrt uns, dass wir vor unserer Bekehrung ein alter, also der alte Mensch war, und nachdem wir bekehrt worden sind, sind wir zu einem neuen Menschen geworden.
So da திரும்பவும் அதை கூட மனதில் கொண்டு விரும்புகிறேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் பழைய மனுஷன், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம் புதிய மனுஷன்.
Ich erkläre es nochmal, also vor der Bekehrung bin ich ein alter Mensch gewesen und nach der Bekehrung bin ich ein neuer Mensch.
இந்த உலக சரித்திரமே ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கிறிஸ்துவுக்கு முன்பு, மற்றது கிறிஸ்துவுக்கு பின்பு என்று இந்த உலக சரித்திரத்தையே ரெண்டாக பிரித்த ஒரே ஒரு சரித்திர புருஷன்
Selbst die heutige Welt hat die ganze geschichtliche Zeit in zwei Hälften geteilt. Einmal vor Christus und einmal nach Christus. So, vor der Bekehrung bin ich ein alter Mensch gewesen und nach der Bekehrung bin ich ein neuer
Mensch. So,
so, wann werden wir zu einem neuen Menschen? Ab dem Zeitpunkt, wo wir uns bekehrt haben, sind wir ein neuer Mensch. Gott erschafft uns neu und durch Christus sind wir halt neu, ein neuer Mensch geworden.
So the two things. One, vasikkirathu naam sindhikkanum, kekkirathu naam unaranum. Indha rendum deva pillaikku miga miga avasiyam avasiyam alladhu avasaram.
So ich bitte euch natürlich aufmerksam zu dem Wort Gottes Gehör zu schenken, denn die Bibel sagt uns in Matthäus einmal, wenn ihr das Wort liest, dann denkt darüber nach, studiert das, meditiert diese Worte. Und die andere Stelle ist, wenn ihr das Wort hört, dann habt Erkenntnis dafür. Warum kann das Wort Gottes nicht durch uns wirken? Das einzige Problem ist, wir haben keine Erkenntnis.
தேவனுடைய வசனத்தை சரியாக நம்முடைய உள்ளத்தில் நம்ம கிரகிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு இருக்கிற ஒரு அடிப்படை காரணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்த உணர்வு கூர்மை அட்டு போய்விட்டது அடிப்படை
காரணமாக. Weil wir kein Erkenntnis schenken zu dem Wort Gottes. Wir erkennen das nicht an.
உலகத்தின் முடிவை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நோவாவின் காலத்து நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் பொழுது நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார்.
Als Jesus predigte, wie das Ende der Welt sein würde, dann sagte an einer Stelle, es wird genau wie zur Zeit Noahs sein.
இதை குறித்து மேலும் அவர் சொல்லும் பொழுது வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் மட்டும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர்கள் உணராதிருந்தார்கள் என்று ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கிறார். கேளுங்கள்,
Jesus sagte da, bis zu dieser letzten Sekunde und Minute, bis dieser Flut ankam und sie wegschwemmte, bis dahin hatten sie überhaupt keine Erkenntnis zu dem Wort Gottes.
கிட்டத்தட்ட 120 years, கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் ஒரு தேவ மனுஷன் உலகத்துக்கு தேவோட வார்த்தைகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தா தேவோட வார்த்தைகளை பேசிக்கொண்டிருந்தா ஜனங்கள் எல்லாரும் கேட்டார்கள் ஆனா உள்ளத்திலே உணர்வில்லாதபடியா வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போற கடைசி நிமிஷம் மட்டும் உணர்வில்லாமிருந்தார்கள். முடிவு நமக்கு தெரியுமே.
So, da war ein Mann Gottes, das war Noah, und er hat gepredigt, ca. 120 Jahre lang. Er sagte und predigte und predigte und predigte. Aber die Leute hörten zu, aber sie hatten keine Erkenntnis gehabt, sie hatten keine Einsicht, sie wollten es nicht einsehen. Und bis zu der letzten Minute, bis die Flut ankam und sie alle wegschwemmte, hatten sie kein Erkenntnis gehabt.
119. Sangeetathile Sangeetakaran ippadiyaga jebikirar, Kathave, enakku unarvai tharum. அப்பொழுது உங்களுடைய வேதத்தை நான் பற்றி கொண்டு என் மொழி இருதயத்தோடு அதில் நடப்பேன் என்று ஊக்கமாக உண்மையாக ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார், விண்ணப்பம் பண்றார்.
Psalm bittet David dem Herrn, Herr, gib mir ein Herz, das alles einsieht, gib mir ein Herz voller Erkenntnis, nur dann kann ich mich an deinem Wort halten.
இந்த உணர்வு கூர்மை அற்று போறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் அதையும் இயேசு சொல்றாரு. மனுஷனுடைய இருதயம் கடினப்படுகிறதுனால் அவருடைய உணர்வு குன்றி போகிறது என்றார்.
Jesus Christ sagt oder offenbart uns auch, warum diese Erkenntnis bei uns langsam aber sicher vergeht. Denn sein Herz erhärtet sich langsam. Zunehmender Zeit erhärtet sich sein Herz und aus diesem Grunde fehlt ihm an Erkenntnis.
ஆகவே செய்தியின் ஆரம்பத்திலே சொல்லுகிறேன், தயவு செய்து தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வசனமாகவே, we have to accept the word as the word of God. தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வசனமாகவே நாம் ஏற்றுக்கொண்ட பக்குவம் அந்த பண்பு நமக்கு இருக்க வேண்டியது அவசியம்.
So daher sage ich von Anfang an, wir müssen das Wort Gottes wie auch das Wort Gottes nehmen und wir müssen auch diese Erkenntnis und Einsicht haben.
சோ ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பு நான் பழைய மனுஷன், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நான் புதிய மனுஷன்.
So vor der Bekehrung bin ich ein alter Mensch gewesen, nach der Bekehrung bin ich ein neuer Mensch.
நன்றாய் கவனிங்கள், ஆதாமுக்குள் நான் பிறந்தபோது பாவியாக இருந்தேன், ஆனா கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறந்தபோது நான் பரிசுத்தவானானேன். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். I say it again. ஆதாமுக்குள் நான் பிறந்தபோது நான் பாவியாய் பிறந்தேன். நாம் எல்லாரும் பாவியாக இருக்கப்படியே தான் பாவம் செய்கிறோம். பிறக்கும் போதே பாவியாக பிறக்கிறோம். ஆகவே ஆதாமுக்குள் பாவியாக பிறக்கிறோம். ஆனால் நான் மறுபடி பிறக்கும் பொழுதே கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்தவான் ஆகிறேன். Try to understand the truth. சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆதாமுக்குள் நாம் பிறக்கும் பொழுது பாவிகளாக பிறக்கிறோம். But when we born again, நாம் மறுபடி பிறக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்தவான் ஆகிறோம்.
So as we durch Adam geboren sind, sind wir als Sünder geboren. Aber Nach der Geburt Jesus Christus, also der neue Mensch ist durch Jesus Christus geboren und dann sind wir nicht mehr Sünder.
So, இதை குறித்து ஆண்டவர் இயேசு யோவான் 3:3 சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஒருவன் மறுபடியும் பிறந்தால் ஒழிய அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டான் என்றார் நம்ம ஆண்டவர் இயேசு.
Und Jesus sagt ja auch in Johannes 3 Vers 3, wenn einer nicht wiedergeboren wird, der kann niemals in das Himmelreich Gottes kommen.
Nobody can see the kingdom of God unless He is born again. ஒருவன் மறுபடியும் பிறந்தால் ஒழிய அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே
மாட்டான்.
ரட்சிப்பு ஒரு மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்கு ஆண்டவர் இயேசு ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
So dieses die Bekehrung, das ist ein wie ein neuer Mensch, also eine neue Geburt, das
இந்த தத்துவத்தை அல்லது இந்த உண்மையை சிலருக்கு புரிந்து கொள்வது கடினமா இருக்கிறது. ஈவன் படித்த பண்டிதனாகிய நிக்கோதேமுவுக்கு கூட, சனகரின் சங்கத்தில் அங்கத்தவனாக இருந்த படித்த பண்டிதனாகிய நிக்கோதேமுவுக்கு கூட ஆண்டவர் இயேசு சொன்ன இந்த வசனம் புரியல பாருங்கள்.
Selbst Nikodemus, er war ein hoch angesehener Mann, er saß in einem Gremium, er war ein Gelehrter, ein Belehrter. Er wusste eigentlich alles aus der Bibel, aber selbst er hat diese Worte nicht verstanden gehabt, was Jesus sagte, wenn einer nicht wiedergeboren wird, er kann niemals das Himmelreich Gottes sehen.
So, ரட்சிப்பு என்கிறது மனந்திரும்புகிற அனுபவத்தோடு அடிப்படையாக கொண்டது. பாவத்துக்கு மனந்திரும்பி ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான். ஆகவே ரட்சிப்பு ஒரு மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்கு ஆண்டவர் இயேசு ஒப்பிடுவதை நாம்
பார்க்கிறோம். Als eine neue Geburt, das heißt, wenn du nicht durch Christus neu geboren wirst, kannst du nicht errettet werden.
நன்றாய் கவனிங்க, நான் முக்கியமா ஒரு காரியத்தை சொல்றேன். முன்பு அந்தகாரமாக இருந்தோம், எபேசியர் வாசிக்கிறோம் இல்லையா, அந்தகாரமாகவே இருந்தீர்கள். அவை முன்பு அந்தகாரமாக இருந்தோம், ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் வெளிச்சங்களாக அல்லது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை
உண்டாகட்டும்.
முன்பு பாவத்தினால் மரித்து போயிருந்தோம், இன்றைக்கு பாவத்துக்கு மரித்து போயிருக்கிறோம். Try to understand, see the difference. முன்பு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு பாவத்தினால் மரித்து போயிருந்தோம், பட் ரட்சிக்கப்பட்ட பின்பு after the salvation பாவத்துக்கு மரித்து போயிருக்கிறோம். Try to understand the truth. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
Vorher wir sind aufgrund der Sünde tot gewesen, aber jetzt nach der Bekehrung sind wir für die Sünde tot. Also ich erkläre das nochmal. Vorher waren wir als Sünder natürlich tot, weil wir gesündigt haben. Und jetzt sind wir aber für die Sünde gestorben und sind jetzt ein neuer Mensch geworden.
பாவத்தினால் நாம் ஏற்கனவே மரித்து போயிருந்தோம் என்பதை வேதம் தெளிவாக சொல்றது. இதை குறித்து எபேசியர் 2:1 நாம் பார்க்கும் பொழுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்படுகிறது.
So, die Bibel sagt uns als Klippe und Klar, dass wir vorher aufgrund der Sünde tot waren, aber jetzt durch Jesus Christus, er hat uns wieder neu auferweckt.
இதை குறித்து இன்னும் ஒரு இடத்துல நாம பார்க்கும் பொழுது, லூக்கா 15:24-25 அந்த கெட்ட குமாரன் கதையில அவர் சொல்றாரு, தகப்ப சொல்றாரு, என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான் என்று சொல்றாரு.
Das müsste in Lukas gewesen sein, die Geschichte von dem verlorenen Sohn. Da sagt der Vater an einer Stelle, das ist mein Sohn, er war tot, aber jetzt lebt er wieder.
So, பாவத்துக்கு தன்னை விட்டுப்பட்ட பாசமுள்ள மகன் அவனை குறித்து தகப்பன் சொல்லும் பொழுது, என் குமாரனாக இவன் மரித்தான், இப்பொழுது திரும்ப உயிர்த்தா. எப்பொழுது அவர் தகப்பனை விட்டு தூரமா போய் துன்மார்க்கமாக ஜீவித்து பாவத்தில் உழந்த போது அவன் மறுத்து போயிருந்தான். பட் அவன் மனம் திரும்பி தகப்பனத்தில் வரும் பொழுது அவன் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுகிறார் என்று தகப்பன் சொல்றாரு. என் குமாரனாகி மறித்தான், திரும்ப உயிர்த்தார் என்று சொல்றாரு.
So der geliebte Sohn, er hatte sich selber der Sünde verkauft, er hat alles drum und dran gemacht, er lebt in Saus und Braus. Als er wieder zurückkam, sagt der Vater, das ist mein Sohn, er war tot, aber nun lebt er wieder. Das heißt, als er noch in der Sünde war, war er tot, aber nun, er hat sich bekehrt und ist zum Vater zurückgekommen und jetzt lebt er wieder.
So, பாவம் நம்மை மரணத்துக்குள்ளே கொண்டு போகிறது.
So die Sünde, sie führt uns direkt in den Tod.
It is not a physical death, it is spiritual death. ரெண்டு விதமான மரணத்தை குறித்து வேதம் சொல்றது. ஒன்று சரீர பிரகாரமான மரணம், அல்லது மாம்ச பிரகாரமான மரணம், மற்றது ஆவிக்குரிய மரணம். ரெண்டு குறித்தும் வேதம் நமக்கு போதிக்கிறது.
So die Bibel, die lehrt uns über zwei verschiedene Arten von Tod, und zwar einmal der physische Körper und einmal der spirituelle Körper, das heißt im Geiste.
ஒரு மனிதன் தன்னை சிருஷ்டித்த தேவனோடு தொடர்பு அற்றவனாக இருக்கும் பொழுது, ஒரு மனிதன் தன்னை உண்டாக்கின தேவனோடு ஐக்கியம் கொள்ளாமல் இருக்கும் பொழுது, அவன் தன்னுடைய ஆவியிலே மரித்து போயிருக்கிறான், பாவத்தினால் மரித்து போயிருக்கிறான்.
Wenn einer im Geiste nicht mit dem Vater verbunden ist aufgrund einer Sünde oder was auch immer, wenn diese Verbindung hat gekappt oder wenn diese Verbindung nicht mehr hergestellt werden kann, dann ist er im Geiste tot.
So பாவத்தினால் மரித்து போன நாம் ஆண்டவர் இயேசுவுடைய நற்செய்தியை கேட்டு பாவத்துக்கு மனம் திரும்பி பாவ பரிகாரியாகிய கிறிஸ்து இயேசுவை என் இருதயத்தில் நான் ரிசீவ் பண்ண போது, அவரை என் இருதயத்தில் நான் ஏற்றுக்கொண்ட போது, அந்த க்ஷணப்பொழுதிலே என் வாழ்க்கையில் இருந்த அத்தனை அனைத்து பாவங்களும் ஒரு இமை பொழுதிலே உன்னதமான தேவகுமாரன் மன்னித்தாரு, என் வாழ்க்கை மாறிட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு
மகிமையுண்டாகட்டும். Dann, und wenn er in meinem Herzen einzieht, und dann kann jede Sünde, egal wie viel du auch getan hast, jede Sünde oder alle Sünden werden dann annulliert, dann gibt es keine Sünde mehr. Er rettet dich und er weckt dich zum neuen Leben.
Kehlinge, Kehlinge, Kehlinge. என்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன்.
Nach der Wahrheit sage ich euch, wann der Zeitpunkt fehlt, an dem wir halt bekehrt werden. Ab dann fängt unser Leben erst richtig an.
அதற்கு முதல் நாம் செய்த நன்மையோ தீமையோ ஒன்றும் தேவோட கணக்கில் வராது. ஒன்றும் கணக்கில் வராது. நாம் ரட்சிக்கப்பட்டது முதல் செய்த அனைத்து காரியங்கள் ஒன்றும் ஆண்டவோட கணக்கில் வராது. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது அனைத்து பாவங்களையும் ஆண்டவர் மன்னிக்கிறாரு. நாம் கர்த்தருக்குள்ள புது சிருஷ்டியாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
All unsere Taten, die wir vorher getan haben, Gutes oder Böses, was auch immer, das alles zählt nicht vor Gott. Aber ab dem Zeitpunkt, wo wir bekehrt worden sind, dann zählt, dann fängt unser Leben erst richtig an.
ஆகவே நான் சொல்லுவேன், இன்றைக்கு ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறானோ அன்றில் இருந்து அவருடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. Keep it in your mind deeply please.
Deswegen sage ich und behalte das bitte ganz tief in eurem Herzen. Ab dem Zeitpunkt, wo wir bekehrt worden sind, da fängt das Leben eines Christen und alles, was vorher war, das wird alles verworfen.
நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து கேளுங்க, கேளுங்க. I speak the truth. எனக்கு சேர்த்து சொல்றேன், சொல்ல வேண்டியது கடமை கடவுளுக்கு முன்பா. நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நாம் கண்களை மூடு நாள் வரைக்கும் அனைத்து காரியங்களும் ஆண்டவரால் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை குறித்து மல்கியான்கிற தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, ஞாபக புத்தகம், புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், ஞாபக புஸ்தகம் என்கின்ற ஒரு புத்தகம் தேவனிடத்தில் இருக்குது என்று ஆண்டவர் சொல்றது நாம் கவனிக்கிறது. இங்க நல்லதாக இருக்கும் ஆண்டவர்
ஸ்தோத்திரம். Das Leben eines Christen fängt ab dem Zeitpunkt an, wo er sich halt bekehrt hat, und alles, was er da tut und sagt und alles, was er da macht, das wird alles aufgezeichnet, und zwar bei Gott. Denn da sagt Malachia, sagt an einer Stelle, Gott hat ein Buch der Erinnerungen, und da wird alles aufgezeichnet, was wir tun.
ஒரு சின்ன காரிய காணும் நம்முடைய மைண்ட திருப்புறதுக்கு பாருங்க. ஒரு சிறிய காரிய காணும் நம்முடைய மைண்ட டைரக்ஷன் மாத்திரது. அவை தவிசது எப்பயும் தேவோட வசனத்துக்குள்ள மனதை வச்சுக்கொள்வது மிகவும் ஆரோக்கியமா இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
Deswegen sage ich, selbst eine Kleinigkeit reicht aus, um unsere Gedanken, unser Herz in eine ganz andere Richtung zu lenken. Deswegen sage ich, ich behalte das ganz tief in meinem Herzen. Deswegen sage ich nochmal, ab dem Zeitpunkt, wo wir bekehrt worden sind, da fängt unser Leben erst richtig an. Alles, was wir ab diesem Zeitpunkt nach der Bekehrung tun, Gutes oder Böses, da wird alles aufgezeichnet. Das wird die Grundlage sein, um Rechenschaft abzulegen.
So, wenn
wir darüber nachdenken, dann sollten wir eigentlich fürchten vor dem Herrn. So, diese Ehrfurcht vor Gott, das muss aufgrund der Bibel kommen, auf sein, nach dem Wort.
I say it again, the fear of God,
so, die Ehrfurcht vor Gott, die muss aus der Bibel herauskommen in uns. So deswegen sagte Gott zu Jesaja, wer sich mir fürchtet, dem werde ich helfen. Jeder Mensch, der vor dem Wort Gottes zittert, und der hat natürlich Ehrfurcht in
seinem Leben.
Jeder Mensch, der Angst vor die Worte Gottes zittert, der wird heilig leben vor Gott.
So, devanukku bayapadra bayam deva vasanathin adipadile varugirathu, devanukku bayapadra bayam nammai parisuddhamaga vaala vekkirathu.
So, die Furcht vor dem Herrn, die kommt aus der Bibel heraus in unserem Leben, und diese Ehrfurcht, die führt auch dazu, dass wir ein reines Leben führen können. Ein ehrfürchtiger Mensch wird rein leben, und wer rein lebt, der wird auch Ehrfurcht vor Gott haben. Die Geschichte des verlorenen Sohnes, sagt der Vater, mein Sohn, er war tot, aber nun lebt er wieder.
So,
bevor wir alle bekehrt worden sind, waren wir im Geiste tot.
Aufgrund
der Sünde waren wir tot. Wir waren die Finsternis selbst. Wir waren die Dunkelheit selbst. Jeder ging seinen Weg.
So,
die Bibel sagt, wir waren die Schafe, die keine Richtung mehr hatten. Wir sind einfach überall hingegangen, in jede Richtung. Aber nun sind wir doch unter der Obhut eines Hirten. So, der alte Mensch ist ein sündiger Mensch, der neue Mensch ist ein heiliger Mensch.
So, ippozhuthu naam indha palaya manushan namakku neram kuravaga irukkapadiyal indha palaya manushanaiyum pudhiya manushanaiyum konjam oppittu paakkuradhu nalladhu naan nambugiren veda vasanathil velichathile.
So, da wir unter Zeitdruck stehen, möchte ich gerne so ein paar Parallelen bzw. den alten Mensch und neuen Mensch mal vergleichen, ein paar Punkte.
So, nammudaiya palaya manushan siluvayile arayappattan endru vedam solugirathu.
So, die Bibel sagt, der alte Mensch ist am Kreuz gehangen worden.
Listen to me. Nammudaiya palaya manushan siluvayile arayappattirukka endru vedam solugirathu.
So, die Bibel sagt, der alte Mensch wurde ans Kreuz genagelt.
Turn with me, please. Romerukku nirubam. Ennodu kuda seekiramaga thirumbi kondu
mika
mukkiyamana oru vedam pathi kuda nam kadandhu pogom. Romer 6th adhigaram.
Romans chapter 6.
Romerukku nirubam 6th adhigaram.
Romans chapter 6.
நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம்.
Was wir verstehen müssen, ist dies. Der Mensch, den wir waren, als wir noch ohne Christus lebten, ist mit gekreuzigt worden, damit unser sündiges Wesen unwirksam gemacht wird und wir nicht länger der Sünde
dienen.
Unterstreiche dieses Wort, der alte Mensch mit ihm gekreuzigt
worden.
Unsere alte Natur, der alte Mensch ist ans Kreuz genagelt worden.
So, இப்படியே வைத்துக்கொண்டு அந்த ஆறாம் அதிகாரம்
Wir
பாவத்துக்கு மறித்த நாம் அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம்.
Niemals, wir sind doch, was die Sünde betrifft, gestorben. Wie können wir dann noch länger mit den Sünden leben? Oder wisst ihr nicht, was es heißt, auf Jesus Christus getauft zu sein? Wisst ihr nicht, dass wir alle durch diese Taufe mit einbezogen worden sind in seinem Tod? Durch die Taufe sind wir mit Christus gestorben und sind daher auch mit ihm begraben worden. Weil nun aber Christus durch die unvergleichlich herrliche Macht des Herrn von den Toten auferstanden ist, und es ist unser neues Leben neu geworden. Und das bedeutet, wir wollen jetzt ein neues Leben führen. Denn wenn sein Tod gewissermaßen unser Tod geworden ist und wir auf diese Weise mit ihm eins geworden sind, dann werden wir auch im Hinblick auf seine Auferstehung mit ihm eins sein. Was wir wissen müssen, ist dies. Der Mensch, den wir waren, als wir noch ohne Christus lebten, ist mit ihm gekreuzigt worden, damit unser sündiges Wesen unwirksam gemacht wird und wir nicht länger den Sünden dienen.
So, நம்முடைய பழைய மனுஷன் மரித்து போனான்னு சொன்னேன். எங்க மரித்தோம், எப்படி மரித்தோம் என்பதை குறித்து நாம இப்ப பார்க்க போறோம்.
Ich habe ja gesagt, der alte Mensch ist gestorben. Jetzt wollen wir schauen, wo ist er gestorben?
So, இங்க ரெண்டாம் வசனம் சொல்றது, பாவத்துக்கு மரித்த நாம் இனி எப்படி பிழைப்போம் என்று சொல்றது. பாருங்க, பாவத்துக்கு மரித்த நாம் இனி எப்படி பாவத்துக்கு பிழைப்போம், பாவத்துக்கு எப்படி வாழ்வோம் என்று வசனம் சொல்றது.
Vers 5 in Kapitel 6 sagt, wie sollten wir in der Sünde leben, der wir doch gestorben sind?
So, கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் நாம் பெற்ற அனைவரும் அவருக்குள்ளாக நாம் மரித்திருக்கிறோம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது.
சோ alle die wir unter dem Namen Jesus Christus getauft worden sind, wir sind durch ihn getauft, also mit ihm gestorben.
சோ நாலாம் வசனம் சொல்றது, ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம்.
சோ durch die Taufe sind wir mit Christus begraben worden.
அதை கொஞ்சம் கவனிங்க, ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோட கூட அடக்கம் பண்ணப்பட்டோம்.
சோ die Taufe, das heißt durch diese Taufe sind wir mit Christus begraben worden.
சரி, கொஞ்சம் கவனிங்க, யார் அடக்கம் பண்ணுவாங்க சொல்லுங்க, யார் அடக்கம் பண்ணுவாங்க?
Wen begräbt man?
மரித்து போனவங்க தான் அடக்கப்படுவாங்க. அதை சொல்ல தெரியும்.
Tote, nicht wahr?
ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோட கூட அடக்கம் பண்ணப்பட்டோம்.
Durch die Taufe sind wir begraben worden mit Christus.
யார் அடக்கம் பண்ணுவார்கள்? மரித்தவர்களை, மரித்து போனவர்கள் அடக்கம் பண்ணுவார்கள்.
Wen begräbt man? Und zwar Tote.
சோ நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, தண்ணிக்குள்ளே நாம் அமிழ்த்தப்படும் பொழுது, நம்முடைய பழைய மனுஷன், பாவ மனுஷன் மரித்து போகிறான் கிறிஸ்துவுக்குள்ளே.
So wenn wir ins Wasser eintauchen, dann damit, das ist die Bedeutung dafür, dass der alte Mensch damit begraben wird.
ஞானஸ்தானம் எடுத்தவர்களும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எடுக்கிறவர்களும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் தண்ணீருக்குள்ளே நாம் அமிழ்த்தப்படும் பொழுது நம்முடைய பழைய மனுஷன், பாவ மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து போகிறார்.
Sowohl Getaufte oder auch Leute, die vorhaben zu taufen, ihr sollt wissen, beim Eintauchen ins Wasser, da stirbt der alte Mensch, damit wird er begraben.
தண்ணீரை விட்டு நான் எழும்பும் பொழுது புது சிருஷ்டியாய், புது மனுஷனாய் கிறிஸ்துவோடு கூட நான் வாழுவதற்கு எழும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
Und wenn ich wieder auftauche, dann bin ich ein neuer Mensch und bin mit Jesus, also durch Jesus Christus wieder neu auferstanden.
ஆகவே வேதம் சொல்றது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போகின, எல்லாம் புதிதாகிறது சொல்லி.
So deswegen sagt die Bibel, wenn wir durch in Christus leben, dann ist das alte vergangen und wir haben jetzt ein neues Leben.
ஆகவே நான் மனம் திரும்பி சத்தியத்தின்படி நான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது என்னுடைய பாவ வாழ்க்கைக்கு நான் மரித்து போகிறேன்.
So wenn ich jetzt mich bekehre und mich taufen lasse, dann bin ich tot für die Sünde.
நன்றாய் விளைக்கொள்ளுங்க, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறோம். எதற்கு? உலகத்திற்கு, பாவத்திற்கு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறோம். வேதம் சொல்றது, கிறிஸ்துவினாலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன் அப்போஸ்தலாய் பவுல் சொல்றாரு.
So durch Christus, also mit Christus sind wir ans Kreuz genagelt worden, und zwar für die Welt, und für die Welt sind wir auch ans Kreuz genagelt worden. Das heißt, die Welt bleibt uns fern und die Sünde auch.
இன்னொருத்தில வேதம் சொல்றது, கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகளை எல்லாம் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.
Das ist ein Wort, das mir gerade Gott gibt, das habe ich nicht vorbereitet, aber Alle Christen sollten ihre Wünsche und ihre selbstsüchtigen Begierden ans Kreuz
nageln.
All die selbstsüchtigen Wünsche und Begierde, die uns in Sünde führen kann, die müssen wir beim Taufe natürlich mit ans Kreuz nageln.
So, adippadi satyathai solra kelunga, Christuvodu kooda siluvayile arayappattom, Christuvodu kooda adakkappadappattom, Christuvodu kooda elundirukkirom. இது புதிய வாழ்வு கர்த்தருக்குள்ளே நான் புதிய சிருஷ்டி புதிய மனுஷன் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைதான்.
Eine fundamentale Botschaft der Bibel ist, ich sage euch, mit Christus sind wir ans Kreuz genagelt worden und mit Christus sind wir jetzt neu auferstanden, jetzt sind wir ein neuer Mensch und haben ein neues Leben.
So, ஆகவே பழைய மனுஷன் அடக்கப்பட்டாயிடுது.
So, der alte Mensch ist jetzt begraben.
பழைய மனுஷன் மரித்து போய்விட்டான்.
Der alte Mensch ist jetzt gestorben. Jetzt bin ich eine neue Schöpfung durch Jesus Christus.
So,
ich habe mich jetzt taufen lassen, weil ich mit Christus leben will oder durch Jesus Christus leben will.
Lass
uns die Eigenschaften des alten Menschen nochmal genau anschauen.
So, இதோடு கூட அப்பொழுது வாசித்த வேத போதியும் எபேசியர் 4 அதிகாரம் 22 வசனத்தை சீக்கிரம் வாசிக்கும். அதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. இதை விளங்கிக் கொண்டால் நல்லது. படிக 4:22.
அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு.
Aber auch gelehrt, nicht mehr so weiterzuleben, wie ihr bis dahin gelebt habt, sondern den alten Menschen abzulegen, der seinen trügerischen Begierden nachgibt und sich damit selbst ins Verderben stürzt.
So, achtet genau darauf, hier ist eine Eigenschaft des alten Menschen genau beschrieben.
முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளினால் பழைய மனுஷனை களைந்து போட்டீங்க சொல்றது.
So, deswegen steht geschrieben, legt euch von euch ab den alten Menschen mit seinem früheren Wandel, der sich durch trügerischen Begierden zugrunde richtet.
So, dann denken wir, முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளினால். So, dann denken wir, பழைய மனுஷனுக்குரிய சாயல் என்னவென்றால், அந்த பழைய மனுஷன் இச்சை நிறைந்த மனுஷனாக இருப்பான் பாருங்க.
So, eine Eigenschaft des alten Menschen ist, er ist ein Mensch voller Begierde.
The lust of flesh.
So, die Lust des Fleisches, das heißt Begierde des Fleisches.
மாமிசத்தின் இச்சை.
Die Begierde des Fleisches.
கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இவைகள் தேவனால் உண்டானதல்ல, உலகத்தினால் உண்டானவர்கள் என்று யோவான் முதலாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம்.
Die Lust, diese menschliche Lust, die durch das Auge kommt, oder das Herz, was das menschliche Begierde sehen, oder dieser Stolz, das ist alles nicht vom Herrn gekommen.
So, பழைய மனுஷனுடைய சாயல், இச்சிக்கிற தன்மைகள் இச்சை நம்மை பாவத்துக்கு நேராக வழிநடத்துறது என்று சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
So, die Eigenschaft des alten Menschen ist, er ist voller Begierde, selbstsüchtige und zwar fleischliche Begierde und diese Sünde oder diese Begierde führt ihn direkt geradewegs in den Tod.
அநேக பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு வழிதப்பி போறதுக்கு அடிப்படை காரணங்கள்ல ஒன்று பிசாசு அவர்களுக்குள்ள இச்சைகளை அசுத்தமாக இச்சைகளை தூண்டி விடுவதால் அநேக வாலிபு பிள்ளைகளுக்கு இதனால் கெட்டு போகிறதை நாம் கண் மூலமாக கண் கூடாக பார்க்க முடியாததாக இருக்கிறது.
Heutzutage viele Jugendliche, die kommen auf Abwegen, weil der Teufel in ihnen diese ganze Begierden anstiftet. Er gibt ihnen Anreiz dazu.
So, இச்சையின்படி இஷ்டம் போல நடக்கிற மனுஷன் பழைய மனுஷன், ஆனா இச்சைக்கு இடம் கொடுக்காமல் அதை ஜெயிக்கிற மனுஷன் புதிய மனுஷன்.
So, der alte Mensch ist jemand, der voller Begierden ist und nachgibt, aber der neue Mensch, er besiegt diese Begierde und lebt in oder geht den Weg des Lichtes.
Ja, இங்க ஒரு காலத்துல இங்க எபேசு சபையில இருந்தவர்களை குறித்து சொல்லும் பொழுது சொன்னாரு, முற்காலத்தில் அவர்களும் அப்படி செய்திருந்திருக்காரு. ஆனா இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருக்க முடியாது, புது சிருஷ்டியாக இருக்க முடியாது. இனிமேல் முந்தின நடக்கைக்குரிய முந்தி வாழ்ந்த வாழ்க்கை இனிமேல் நீ வாழக்கூடாது. முந்தி போன இடங்களுக்கு நீ போகக்கூடாது. முந்தி இச்சித்து அசுத்தமானவர்கள் நடப்பித்தது போல அந்த ரங்கத்துல அலங்கோலமானவர்களை முந்தி செய்தது போல இப்பொழுது நீ செய்யக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய கண்கள் இரவும் பகலும் நம்மேல வைக்கப்பட்டிருக்கிறது, பார்த்துட்டே இருக்கிறது என்பதை நாம் மறக்க கூடாது. பாருங்க.
So, deswegen, wir mögen vielleicht früher so gewandelt haben, vielleicht hatten wir nachgegeben, lebten in der Sünde, der Begierde, aber nachdem wir Jesus in unserem Leben angenommen hatten, dürfen wir das nicht mehr tun. Das führt uns geradewegs in den Tod. Auch die Menschen von Ephesus haben so gelebt. Eines Tages, damals hatten die auch sehr viele Begierden gehabt und haben auch das Ganze ausgelebt. Aber nachdem sie bekehrt worden sind, sind sie eine neue Schöpfung oder du bist eine neue Schöpfung. Und das, diese Begierden müssen wir halt ans Kreuz nageln und es besiegen.
மேலும் சொல்றபடி கண்களின் இச்சை மிக கவனமாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஐ சேட் அகைன் லிசன் டு மீ நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீங்க தேவனுக்கு முன்பாக வைத்து சொல்லுங்க ஏத்த காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்படுது எனக்கருமான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நம்மள அநேகர் ஆண்டவரை விட்டு தூரமா போறதுக்கும் ஆவியானவர் துக்கப்படுத்துறதுக்கும் அடிப்படை காரணம் நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற இச்சையாகும் பாரு
So ich sage euch, die Lust der Augen, beziehungsweise diese Begierde, die durch das Auge entsteht, das ist sehr gefährlich. Und sehr viele Menschen gehen heute auf Abwägen oder entfernen sich langsam von Gott oder machen Gott traurig, weil wir halt diese Begierde in uns haben.
அவலட்சணம் அலங்கோலம் அசுத்தம் ஆபாசம் அப்பப்பா விவரிக்கவே முடியாது அவைகளை கண்களின் காட்சி நம்ம இச்சிக்க வைக்கிறது அந்த கவனிங்க அநேக தேவோட பிள்ளைகளுக்குள்ளே சத்துரு கிரியை செய்கிற வாசல் கண்ணாக இருக்கிறது என்று சத்தியதுபடி நான்
உங்களுக்கு சொல்லுகிறேன் Plakatierungen und Werbungen und diese ganzen unzüchtigen Bilder und diese unglaublichen, ich sag mal, unkultivierte Bilder, wenn wir diese alle schauen, das gibt uns immer einen Anreiz und das sorgt dafür, dass in uns eine Begierde oder eine Lust entsteht. Und ich sage euch, der Teufel versucht auf diesem Wege natürlich viele auf Abwägen zu bringen, denn durch das Auge werden viele Lüste oder Begierde in uns nochmal auferweckt.
நம்முடைய கண்களுக்கு ஊடாக சத்ரு அசுத்தங்களை நம் உள்ளே விதைக்காதபடி அசுத்தங்களை அருவறுப்புகளையும் நம்முடைய கண்களுக்கு ஊடாக நம்முடைய இதயத்தில் விதைக்காதபடி தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய கண்ணின் பார்வைகளை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று சத்தியதுபடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்
So wir Kinder Gottes, wir haben die Verantwortung, unsere Augen zu schützen, denn nicht nur die Jugendlichen, sondern auch erwachsene Menschen, wir müssen unsere Augen schützen, nicht, dass der Teufel dann durch unsere Augen irgendwelche Begierden in uns nochmal anreizt.
இதை குறித்து வேதம் சொல்லப்படுது உன் கண்ணானது நேராக பார்க்க கடவுள் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய கண்களின் பார்வைகள் இச்சைகளை கற்பம் தரிக்கிறது என்று சத்தியத்தோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்
So, die Bibel sagt uns, deine Augen mögen gerade ausschauen, denn die Augen können oder gebären quasi die Sünde. Das, was wir durch unsere Augen sehen, dadurch kann nämlich die Sünde geboren werden.
வேதத்திலே கூட நாம பார்க்கும் பொழுது கண்களினால் இச்சித்து பாவத்தில் விழுந்து தேவனை துக்கப்படுத்தின சில காரியங்களை நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது
In der Bibel können wir einiges lesen oder einige Geschichten lesen, wodurch die Menschen halt durch das Auge halt ihre Begierden gestillt haben und dadurch Gott traurig gemacht haben.
மானிட வர்க்கத்துக்கெல்லாம் தாயாக கருதப்படுகிற ஏவாள் எப்படி பாவம் செய்தார் அந்த பழத்தை பார்த்து அதை இச்சித்தார் பார்வைக்கு இன்பம் அதான் அதை ரசித்து அதை ருசித்து இன்னும் பாவத்தை இன்னும் பழத்தை புசிக்க இல்லை ஆனா அது புசிப்புக்கு ஏற்றது என்று தன் மனதில் சொல்ற பார்த்தால் பறித்தால் புசித்தால் பாவத்தில் விழுந்தார்
விக்கி ஊமூச்சாட்ட மென்ஷன் Eva, was hatte sie getan? Sie hat diese Frucht, diese verbotene Frucht begehrvoll angeschaut. Und erstmal, sie hat es angeschaut, dann hatte sie es gedacht und dann hat sie es auch getan.
ஒரு உண்மையை நீங்க விளை கொள்ளுங்க. பழத்தை பறித்து புசிக்கிறதுக்கு முன்பே ஏவா மனோநிலையில பாவத்தில் விழுந்துட்டால் பாருங்க.
You must also understand, bevor Eva diese Frucht gegessen hatte, war sie schon innerlich, ist sie schon in dieser Sünde verfallen, war sie verfallen.
Genau. கண்ணால பார்க்கறா அந்த இச்சை பாவமாக அவருடைய இருதயத்தில் கற்பம் தரிக்குது பாருங்க.
So, sie hat mit den Augen diese verbotene Frucht angeschaut und die Sünde wurde langsam natürlich in ihr geboren.
So இதை குறித்து யாக்கோபு அழகாக எழுதுறாரு. யாக்கோபு எழுதிய நிருபம் தயவு செய்து திருப்பிக் கொடுங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. யாக்கோபு நிருபம் முதலாவது அதிகாரம் 13-16 வரை இதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக போதிக்க. யாக்கோபு முதலாம் அதிகாரம் 13-16 வரை நாம் சீக்கிரமாக படிக்க கேட்போம்.
யாக்கோபுஸ் கேபிட்டல் 1:13-14.
சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன்தன் சுய இச்சையினாலே
அவனவன் தன்தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அப்ப சோதனைக்கு அடிப்படை காரியம் என்ன? அவன் மனசுல எழும்புற இச்சை இல்லவா? சி திங்க், ஆண்டோட வசனம் எப்படி இருக்குது பாருங்க. சோதனைக்கு அடிப்படையே அவனுக்குள்ள மனசுல இருக்கிற இச்சை தான் பாருங்க. ஆகவே இச்சையில இழுப்புண்டு சிக்குண்டு, இன்னைக்கு எத்தனை பேர் இச்சையினால இழுப்புண்டு சிக்குண்டு போயிருக்கிறார், அதுல இருந்து மீள முடியாமல் இருக்கிறார், அந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் இருக்கிறார். காரணம் என்ன? இச்சை என்பதை நாம் பார்க்க கூடியதாக
இருக்கிறது. Die eigenen Begierden, dadurch, dass wir davon gereizt und gelockt werden. Das heißt, jeder Mensch ist in seiner Begierde gereizt und er ist gelockt und das führt ihn einfach zugrunde.
Mundina nadakkuriya mosam pogura ichchai endru Ephesiyil vaasithome. Mundina nadakkai Ephesiyil sabaiyil irundha rakshikkappatta devada pullaigal mundi palaiya manushanaga irungapoludhu rakshikkappadathu mundu அப்படி இப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள். ஆனா இனிமேல் அப்படி வாழாதீங்க என்று தேவனுடைய மனுஷன் தேவ ஆவினாலே ஏவப்பட்டு அவர் புத்தி சொல்றது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Epheser schreibt Apostel Paulus zu den Menschen, wandelt nicht nach euren früheren Taten oder euren trügerischen Begierden, denn jetzt seid ihr Christen geworden. Und das sagt auch an dieser Stelle Jakobus, denn die Begierde, die reizt uns und lockt uns und die sperrt uns quasi ein.
ஏவாள் அந்த பழத்தை பார்த்தால் அதை இச்சித்தார், பறித்தார், புசித்தார். பாவத்துக்கு அடிப்படை காரணங்கள் ஒன்று மனுஷருக்குள்ளே எழும்புகிற மாமிச இச்சை, the lust of flesh.
So Eva, sie schaute diese Frucht an, dann pflückte sie und aß davon, denn davor hatte sie natürlich schon diese Begierde in ihrem Herzen und das wurde natürlich als Sünde dann geboren. Das ist die Lust des Fleisches.
தேவனுடைய ஜனங்கள் தேவன் வாக்கு கொடுத்த கானானுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்பு எரிகோவை தகர்க்க வேண்டியிருந்தது பாருங்க.
Bevor die Israeliten erstmal in das verheißene Land Israel oder Kanaan eintreten durften, mussten sie erstmal die große Stadt Jericho erstmal bezwingen.
எக்காலம் ஊதி எரிகோவின் மதில்களை தகர்த்தார்கள் என்று வேதனை வாசிக்கிறோம்.
Sie bliesen alle auf diesen Trompeten und haben die ganze Mauer zerstört.
So உட்பிரவேசித்த தேவ ஜனங்கள் அந்த அந்நிய ஜனங்களை ஜெயம் கொண்டார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம்.
Alle Menschen, die reingingen in die Stadt Jericho, sie bezwingten jeden Mann.
ஆனா ஜனங்கள் ஜெயம் கொண்டாலும் வெற்றி பெற்றாலும் அடுத்தபடி முன்னேறாதபடி அங்க ஒரு பெரிய தடை இருந்ததை நாம பார்க்க கூடியதாக இருக்கு.
Auch wenn sie die Stadt Jericho bezwingen konnten, gab es daraufhin nochmal ein großes Hindernis, damit sie nicht vorankommen konnten.
என்ன நடந்தது? ஆகான் என்கிற ஒரு மனுஷன் நேர்த்தியான பாபிலோனிய சால்வையிலும் அங்கிருந்த வெள்ளியையும் பொன்னையும் கண்டபோது அவனோட மனம் இதயப்பட்டு அவைகளை என்ன சொல்றது இச்சித்து எடுத்துக்கொண்டார்.
So ein Mann von den Israeliten, er musste oder beziehungsweise er begehrte diese ganzen Hab und Gut von den Menschen in Jericho, und zwar Gold und Silber, und er begehrte das in seinem Herzen, obwohl das von Gott verboten war, irgendetwas an sich zu nehmen, begehrte es in seinem Herzen und hat es auch an sich genommen.
ஆண்டவர் சொன்னாரு, எரிகோவில் இருக்கிற அனைத்தும் சாபத்தீடானது, சபிக்கப்பட்டது, அதுல இருந்து ஒன்றை நீங்க எடுக்க வேண்டாம் என்று முதல்ல சொல்லி இருந்தார். ஆனால் இந்த ஆகான் அதை கேட்டிருந்தா, ஆனாலும் அந்த பாபிலோனிய சால்வையையும் அந்த வெள்ளியையும் பார்த்தபோது அதை அவன் இச்சித்து தேவனுடைய வசனத்தை மீறி
Jesus oder Gott sagte natürlich im Vorfeld schon, alles was in Jericho ist, das ist verflucht und das sollt ihr euch nicht an euch reißen. Aber dieser Mann oder aus den Israeliten, er ist da hingegangen und begehrte das, was er gesehen hatte, dieses Gold und Silber und all diese wertvollen Schätze und hat es an sich genommen. Und das war der Punkt, wo ein großer Hindernis für das gesamte Gemeinde war.
The lust will take, the love will give. Keep it in your mind deeply. Lust, ichchai edukku, அன்பு கொடுக்கும். இவ இச்சித்து எடுத்துக்கொண்டா அது தேவருக்கும் பாவமாயிட்டு.
So begreift eines, und zwar die Lust, die will immer etwas nehmen, aber die Liebe, die will immer was geben. Und dieser Mann, er war voller Lust oder Begierde und hat das genommen, was er hätte nicht nehmen sollen. So ein jeder Mensch ist in seiner Begierde gereizt und gelockt.
அவன் நாம் தேவன பிள்ளைகள் புதிய மனுஷனாக கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நாம் அவன் அனைவரும் இச்சையை ஜெயிக்கிறவளாக இச்சைகளை மேற்கொள்வளாக இருக்கணும் பாருங்க.
Da wir in Jesus Christus eine neue Schöpfung, ein neuer Mensch sind, müssen wir in der Lage sein, unsere alten Begierden abzulegen bzw. diese Begierden zu besiegen.
அநேக இடங்களிலே ஜனங்கள் அல்லது தேவ பிள்ளைகள் விழுந்து போகிறதுக்கு அடிப்படை காரணம் கண்ணின் பார்வை என்று சத்தியத்தின்படி திரும்ப
சொல்லுகிறேன். Viele Menschen kommen auf Abwegen oder fallen in der Sünde wieder rein aufgrund der Augen bzw. diese Lust, die durch das Auge wahrgenommen wird.
கண்ணையும் பார்வை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற பொழுதே அவன் பாவம் செஞ்சுதான்னு
சொல்றாரு. Wenn du eine Frau begehrlich anschaust, dann hast du schon Sünde begangen.
எவ்வளவாக ஆண்டவருக்குள்ளே நாம சுத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. ஏன்னா நாம் புதிய மனுஷனாக புதிய சிருஷ்டியாக இருக்கிறபடியா.
So die Bibel lehrt uns, wie sehr wir auf unseren neuen Menschen achten müssen, denn wir sind eine neue Schöpfung in Jesus Christus.
ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய கண்களின் பார்வைகளுக்காக நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டியது அவசியம், அவசியம், அவசியம் என்று சொல்கிறேன்.
Es ist notwendig, wir Kinder Gottes müssen für unsere Sichtweise durch das Auge, das was wir schauen, was wir wahrnehmen, dafür müssen wir beten.
வாலிப பிள்ளைகள் பார்க்கக்கூடாத மகசினிகளை படிக்கிறது, பார்க்கக்கூடாத படங்களை பார்க்கிறது, அல்லது பார்க்கக்கூடாத ஆபாச படங்கள் டிவியில. அட அட, வீட்டில் ஒருத்தரும் இல்லை, இவ நான் தனியே இருக்கிறேன். ஆகவே பாரு 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 சாலை சேவண்டி நீ தனியே இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறியோ, தட் இஸ் யுவர் ரியாலிட்டி. நீ தனியே இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறாய், உன் நினைவு, உன் காரியங்கள் எப்படி இருக்குது, அதான் உண்மை தத்துவம் என்பதை உண்மையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
So viele Jugendliche lesen vielleicht Magazine, die sie gar nicht lesen sollen, dürfen, oder schauen sich Bilder an, das was sie nicht sollen, oder draußen diese ganzen Plakatierungen und Werbungen, oder manchmal bist du alleine zu Hause, dann kommt die Realität raus, dann bist du der, du denkst dir vielleicht, es ist ja niemand zu Hause, ich kann es mir jetzt erlauben, aber Gott sieht dich. Und ich sage dir, dieser Moment, wo du wirklich alleine für dich bist, das ist dein wahrer Mensch, das ist deine Realität, die dann
herauskommt. கத்துடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை நோக்கிக் கொண்டே இருக்கிறது என்று வேதத்துல ஒரு வசனமா ரெண்டு வசனமா எடுத்து சொல்ல. ஐ ஸ்பீக் தி ட்ரூத், உன்னையும் என்னையும் இரவும் பகலும் பார்த்து கொண்டே இருக்கிற கண்கள் தேவ கண்கள். எங்க போகிறேன், என்ன செய்கிறேன், எட அந்தரங்கமெல்லாம் எப்படி இருக்குது, என் இருதயத்தின் நினைவு அனைத்தும் ஆண்டவருக்கு அப்பட்டமாக வெளிச்சமாக இருக்கு.
Du magst dich vielleicht denken, du bist jetzt alleine, da ist ja niemand, der mich beobachten kann oder kein Auge, das auf mich schaut. Aber ich sag's dir, da ist jemand, Gott, der schaut auf dich herab und seine Augen, die fallen niemals zu und er schläft auch niemals. Seine Augen sind überall und sieht auch, was dein Herz in dem Moment denkt und begehrt. So wir Kinder Gottes müssen die Begierden, die Lust des Fleisches bezwingen.
இதற்காக ஊக்கமாக நாம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும்.
Dafür müssen wir inständig beten.
இதற்காக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
Und dafür müssen wir auch vor Gott dafür beten und warten auf seine Antwort.
ஆகவே தான் ஆண்டவரே சொன்னாரு, கண்ணானது சரீரத்தில் விளக்கா இருக்கிறது, உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார்.
So, deswegen sagt er hier an einer Stelle, deine Augen ist das Licht für die Welt. Und er sagt auch, wenn dein Auge halt schlecht ist, dann ist dein ganzer Leib auch sehr schlecht.
Aber wenn du parkere Farbe, seriane Farbe, summiane Farbe, தேவனுக்கு முன்பாக இருக்கப்படுவது என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்லுகிறேன்.
So mögen unsere Augen halt rein sein und geradewegs schauen vor Gott.
கண்களின் இச்சை நம்மை பல பாவத்துக்கு வழி நடத்துகிறது.
Die Lust, die durch Augen wahrgenommen werden, die führen uns in viele Sünden.
இப்பொழுது நாம் வாசித்த அப்போதே முதல் வாசித்த அதே வேதத்தை திருப்பிவோம். கொலோசியர் மூன்றாவது அதிகாரம், கம்பித்துமே சீக்கிரம்.
கொலோசியர்
மூன்றாவது அதிகாரம்,
கேபிட்டல் 3
அதுல ஐந்தாம் வசனத்தை வாசிக்க போமே. மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம். இப்ப நாம் பழைய மனுஷனுடைய சுபாவங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்.
ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள்.
Tötet daher, was in den verschiedenen Bereichen eures Lebens noch zu dieser Welt gehört. Sexuelle Unmoral, Schamlosigkeit, ungezügelte Leidenschaft, böses Verlangen und die Habgier.
Sorry. In der 7. Verset பாருங்க, நீங்களும் முற்காலத்தில் அவைகளுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள்.
So in Kapitel 7 steht, in dem allen seid auch ihr einst gewandelt, als ihr noch darin lebtet.
இப்ப பாருங்க, கொலோசே சபையிலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அவர் எழுதப்போ சொல்றாரு, நீங்களும் ஒரு காலத்துல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு பழைய மனுஷனாக இருந்த போது மேற்குறிப்பிட்ட ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்ட பாவங்கள் உங்களுக்குள்ளேயும் இருந்தது. ஆனா இன்றைக்கு நீங்க புதிய மனுஷனாக இருக்கபடியால் அவைகளை இனிமேல் நீங்க திரும்ப செய்யக்கூடாது.
So Apostel Paulus schreibt an Kolosser und sagt hier, das versteht sich von selbst, er sagt hier, in dem allen seid auch ihr einst gewandelt. Das heißt, die Menschen in Kolosser, die lebten einst genauso, wie er gerade in dem Vers zuvor beschrieben hatte und sagt, ja. Aber jetzt seid ihr neue Menschen.
So ஐந்தாம் வசனத்தின்படி பழைய மனுஷனுடைய சுபாவம் விபச்சாரம், ஒரு பழைய மனுஷனுடைய சுபாவம், அசுத்தம், ஒரு பழைய மனுஷனுடைய சுபாவம், மோகம், ஒரு பழைய மனுஷனுடைய சுபாவம், துர்ச்சை, ஒரு பழைய மனுஷனுடைய சுபாவம், விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இப்ப நாம விக்கிரகங்களை ஆராதிக்கிறது இல்ல, நம்ம சத்தியத்தை தெரியும் ஸ்தோத்திரம். ஆனால் விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பான பொருளாசை நமக்குள்ள இருந்தால் அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை. அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி மாறு சத்தியத்தின்படி நான் உங்களை
சொல்லுகிறேன். Ist die Unzucht, Unreinheit, schändliche Leidenschaft, böse Begierde und die Habsucht, die Götzendienst ist. Das alles ist die Eigenschaft eines alten Menschen oder seine Begierde.
So, நம்ம விக்கிரகங்களை ஆராதிக்க கூடாதுன்னு நமக்கு தெரியும், அது ஆண்டவருக்கு அருவறுப்பு. ஆனால் பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு சமனாக இருக்கிறது. ஆகவே பொருளாசை உள்ள தேவனுடைய பிள்ளைகள் நாமும் ஏதோ ஒரு விதத்தை ஸ்டில் idol worship இன்னும் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து தயவு செய்து அவைகளிலிருந்து மனம் திரும்ப கர்த்தர் நமக்கு கிருபை தருவார்.
So hier wird Habsucht mit Götzendienst gleichgestellt. Das heißt, eine Habsucht, wenn du immer noch Habsucht in dir fühlst, wenn du irgendwo eine Priorität setzt, dass du bestimmtes haben willst oder nicht, das ist ein Götzendienst und das soll in dir natürlich ans Kreuz genagelt werden.
நம்முடைய வாழ்க்கைக்கு சில அவசியமான பொருட்கள் தேவைதான், தப்பில்லை. ஆனால் எல்லாத்தையும் பொருட்களிலே இருக்கிற இச்சை, இதை குறித்து சொல்லும் பொழுது பழைய பாட்டில் லோத்தின் மனைவியை குறித்து நாம் அறிவோமே, உலக பொருட்கள் மேல் இருந்த அளவு கடந்த பற்று பிடிப்பு தேவட வசனத்தை மீறி உப்பு தூணானால் லோத்தின் மனைவியை நினைந்து கொண்டு சொல்லி இயேசு உலகத்தின் முடிவை குறித்து சொல்லும் பொழுது சொல்றாரு
கேளுங்க. Die brauchen wir in unserem Leben. Aber wenn es daraus eine Habsucht wird, dann ist das ein Götzendienst. Wenn ich diese Stelle jetzt erwähne, fällt mir jetzt die Frau von Lot ein. Sie war so habgierig, sie hatte nämlich auf der Flucht zurückgeschaut, was sie eigentlich nicht tun sollte. Aber ihre Habsucht, ihre Habgier nach all dem, was sie besaß, hat sie nochmal dazu gedrungen, dass sie nochmal zurückschaute und dann damit hat sie natürlich das Wort Gottes missachtet und ist dann in diesem Zeitpunkt zu einer Salzsäule geworden.
So
möge uns der Herr schützen, dass wir nie wieder die Sünden begehen, die wir natürlich erstmal verlassen haben durch das alte Leben, das wir begraben haben. Möge der Herr uns dadurch schützen.
ஏனென்றால் நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாக
இருக்கிறோம்.
ஆகவே எந்த பாவத்துக்கும் எந்த இச்சைகளுக்கும் நாம் அடிமையாகி இருக்கக்கூடாது.
பேதுரு
எழுதுகிறாரு, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையாக
இருக்கிறான்.
I say it again. ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறாரோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான்.
Ich sag's nochmal, wodurch ein Mensch besiegt worden ist, dessen Sklave ist er.
எந்த பாவமும் நம்மை ஜெயிக்க கூடாது.
Keine Sünde der Welt darf uns besiegen.
நாம் பாவத்தை ஜெயிக்கிறவளாக இருக்கணும், பாவம் நம்மை ஜெயிக்க கூடாது.
Wir müssen die Sünde besiegen und nicht umgekehrt.
இதை உங்க மனதில் நான் அழுத்த விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே பாவம் நம்ம ஜெயிக்க கூடாது, நாம் பாவத்தை ஜெயிக்கிறவளாக இருக்கணும்.
Das möchte ich in eurem Herzen ausprägen, und zwar: Die Sünde darf uns niemals besiegen, aber wir müssen die Sünde besiegen. Eines von beiden passiert auf jeden Fall. Entweder die Sünde besiegt uns oder wir besiegen die Sünde.
வெளிப்படுத்துற விஷயத்துல நாம பார்க்கும் பொழுது ஏழு சபைகளுக்கும் ஆண்டவர் இயேசு கடிதப்படும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவனோ ஜெயம் கொள்ளுகிறவனோ ஜெயம் கொள்ளுகிறவனோ என்கிற வார்த்தையை ஏழு சபைக்கும் பயன்படுத்துறத நாம பார்க்க கூடியதாக
இருக்கு. An die sieben Gemeinden seine Briefe, und da sagt er am Ende immer, wer beständig ist, beziehungsweise den Sieg erringt.
Und
nach der Wahrheit sage ich euch, nur wer die Sünde besiegt, kann das Himmelreich Gottes sehen.
So, அசுத்தம் உள்ளதும் தீட்டுள்ளது ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார்.
Unzüchtiges oder unreines wird niemals in das Himmelreich Gottes kommen.
ஆகவே முந்தி செய்த அதே பழைய பாவங்கள், அதே பழைய சுபாவங்கள், அசுத்தங்கள், அருவறுப்புகளை விட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மனம் திரும்புவோம். ஏன்னா நாம் புதிய சிருஷ்டியாக புதிய மனுஷனாக இருக்கிறபடி.
Lass uns nochmal bekehren von der alten Sünde, die wir getan haben oder durch unsere Augen oder im Herzen begehrt haben. Lass uns alles ablegen, weil wir sind durch Jesus Christus eine neue Erschöpfung.
So, பாவத்துக்கு மனம் திரும்ப வேண்டும்.
So, wir müssen uns von der Sünde bekehren.
அதை நாம சமாளித்துக் கொண்டிருக்க கூடாது, அல்லது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி நாம தொடர்ந்து பாவத்தை செஞ்சுட்டே இருக்க கூடாது.
Wir dürfen dafür keine Ausrede finden und dann immer wieder dieselbe Sünde tun.
ஒரு பாவத்தை திரும்ப திரும்ப செஞ்சு கொண்டு என்ன செய்கிறது, இது எந்த பலவீனம், எந்த பலவீனம் சொல்லி அந்த பலவீனம் என்கிற போர்வை நாம போத்திக் கொள்றது நமக்கு தான் ஆபத்து பாருங்க.
So, wir können nicht eine Sünde immer wiederholen und dann sagen, ja, das ist meine Schwachheit, was soll ich tun? Denn das ist nur eine Ausrede und das ist nur ein Mantel, um den du dich halt versteckst.
எங்க நாம பலவீனமாக இருக்கிறோமோ, கேளுங்க, எங்க பலவீனமாக இருக்கிறோமோ அங்க பலம் கொள்ள பார்க்கணும் பாருங்க.
Und da, wo wir halt schwach sind, da müssen wir halt stark werden.
ஏனென்றா எதிரியாகிய பிசாசானவன் நம்முடைய பலவீனங்களை பார்த்து வச்சு அடிப்பா, நம்மை விடுத்துறது, நம்மை பின்மார்க்கமாக கொண்டு போறது, நம்மை தேவனை விட்டு பிரிப்பதற்கு அல்லது பழைய வாழ்க்கை கொண்டு போறதுக்கு நம்முடைய பலவீனங்களை பார்த்து அடிப்பான் பாரு. ஆகவே எங்கே நாம பலவீனமாக இருக்கிறோமோ அது நமக்கு தெரியும், அங்கே நாம பலம் கொள்றதுக்கு முயற்சி செய்யணும் பாருங்க.
Denn der Teufel, er ist ein Skrupelloser. Er zielt genau auf unsere Schwachstelle. Genau da, wo wir schwach sind, zielt er uns auch und versucht damit, uns zu Fall zu bringen oder wieder diesen alten Menschen wieder hervorzuheben, der wir mal damals waren. Und genau da, wo unsere Schwachstelle ist, muss jetzt nochmal optimiert werden. Da muss jetzt nochmal etwas Starkes rauskommen.
தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய்யன்னு சொல்றார். பாவத்துக்கு விரோதமாக நாம போராடணும், பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு நாம முயற்சி செய்யணும். நாம அப்படியே இருந்து கொண்டு கத்தரனை விடுதலாக்குவாரு, கத்தரனை காப்பாற்றுவாரு, இப்படியே நாம நாம் நாம் விரும்பி 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 பாவத்தை செஞ்சு கொண்டு, நாம விரும்பி பாவத்துக்கு அடிமைகளாக இருந்து கொண்டு ஆண்டவர் என்னை விடுதலா குறிச்சன எப்படி பாவத்திலிருந்து விடுதலாக இருந்து நாம என்ன முயற்சி எடுக்கிறோம்? See, think what I am saying. நம்மை பலவீனப்படுத்துகிற பாவத்திலிருந்து விடுதலாக்குறதுக்கு இதுவரைக்கும் நாம என்ன முயற்சி செய்திருக்கிறோம்? அதுல இருந்து விடுதலாக்கணும் நாம விரும்புகிறோமா? God knows everything.
So, die Sünde, wir müssen Leute sein, die Sünde bezwingen und nicht umgekehrt. Denn die Menschen, die machen, du kannst nicht sagen, oder du kannst nicht vorsätzlich die Sünde begehen. Und jetzt entsteht natürlich ein Wunsch in dir, das immer wieder zu tun. Und dann kannst du nicht sagen, ja, irgendwann wird mich Gott schon befreien. Das ist es nicht. Du musst, was versuchst du von dir aus zu tun? Was ist deine Initiative, diese Sünde zu besiegen? Was tust du von dir aus? Du kannst nicht einfach stillschweigend rumsitzen und darauf hoffen, dass Gott dich irgendwann befreit. Natürlich befreit dich Gott, aber was tust du selber von dir aus? Welche Maßnahmen ergreifst du da?
அவைகளை விட்டு நாம் மனம் திரும்புவோம்.
Wegen der alte Mensch ist ein Mensch der Sünde und lass uns davon bekehren.
இப்போது நான் கிறிஸ்துவுக்குள்ளே புதிய சிருஷ்டியாக புதிய மனுஷனாக இருக்கிறோம்.
Jetzt bin ich ein neuer Mensch, bin eine neue Schöpfung durch Jesus Christus.
ஆகவே பாவத்துக்கு நாம் மனம் திரும்புவோம்.
Daher lass uns von der Sünde bekehren.
பாவத்தை ஜெயிக்க அதை மேற்கொள்ள தேவ சமூகத்திலே காத்திருப்போம்.
Lass uns auf Gott hoffen, um die Sünde zu besiegen.
ரோமர் 8:13 சொல்றது, ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர். Listen. ரோமர் 8:13 சொல்லப்படுறது, ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் வாழ்வீர்கள். அப்படியானால் நமக்குள்ள இருக்கிற மாமிச கிரியைகளை அழிக்கிறதுக்கு ஒழிக்கிறதுக்கு தேவ ஆவியோடைய பலம், பரிசுத்தாவுடைய வல்லமை அவசியம் 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 என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
Römer 8, Vers 13 steht folgendes, und zwar eine Stelle: Wenn ihr aber durch den Geist die Taten des Fleisches tötet, so werdet ihr leben. Das bedeutet, wir brauchen den Heiligen Geist in uns, und zwar tagtäglich, damit wir auch die Sünde bezwingen können.
Aber wir pavatten wertkolle, kelige. பாவத்தை மேற்கொள்ள தேவோட பிள்ளைகள் தேவ பாதத்திலே அமர்ந்திருக்கணும் பாருங்க.
So damit wir die Sünde bezwingen können, müssen wir halt vor Gott stehen in seinem Präsenz.
இன்று வரைக்கும் நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக உள்ளதை சொல்லுகிறேன். இன்று வரைக்கும் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உடைய பரிசுத்த ஆவியின் பலத்தை உடைய கிருபையை எனக்கு தாருங்க என்று இன்று வரைக்கும் நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன் என்று உண்மைப்படி நான் உங்களை
சொல்லுகிறேன். Nach der Wahrheit, ich bete jeden Tag zu Gott, dass ich nicht gegen ihn sündige und er mir jeden Tag den Heiligen Geist schenken soll.
ஏனென்றால் நன்றாக நமக்கு தெரியும், நம்முடைய சுயபலத்திலே பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது.
Ich weiß ganz genau, durch meine eigene Kraft kann ich niemals die Sünde bezwingen.
நம்முடைய மாமிசத்திலே இருக்கிற பாவ எண்ணங்கள், பாவ சுபாவங்கள், பாவ இச்சைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால், அவர்களை ஜெயிக்க வேண்டுமாக இருந்தால், தேவ பாதத்திலே நாம் காத்திருந்து அவர்களுக்காக ஊக்கமாக செபித்து 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 நாம் ஜெயம் எடுக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
Wenn wir halt diese bösen Gedanken, diese sündvolle Gedanken, Begierde in unserem Herzen besiegen wollen, die Sünde besiegen wollen, dann müssen wir wirklich vor Gott stehen und inständig dafür beten.
இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும், சில பேருக்கு பிசாசு ஓதுவா என்ன தெரியுமா, உனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடையாது, நீ இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியாது, என்ன செய்யறது, உண்ட விளவீனம் அது, அது ஆண்டவருக்கு தெரியும். இப்படி சொல்லி 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 அவர் அப்படியே அந்த பாவத்துக்களை இன்று வரைக்கும் அடைத்து வைத்திருக்கிறார் அல்லது அடைக்கி வைத்திருக்கிறார் என்றே பரிதாபப்பாரு.
Erkläre noch eine Sache, und zwar der Teufel versucht manchmal den Leuten etwas einzureden und sagt, hey, du schaffst es nicht, du bist nicht stark genug, die Sünde zu besiegen, das kriegst du niemals hin. Und durch diese Worte, durch diese Einredung behält Teufel immer noch die Oberhand in deren Leben und versucht und hat die unter seinem Griff.
So young people, you should know the truth. வாலிப பிள்ளைகள் குறிப்பாக நான் சொல்றது, உங்களுக்கு எல்லா பாவத்தின் மேலும் வெற்றி உண்டு, வெட்டி உண்டு, இதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். இது உங்களுடைய சுயபலத்தில் இல்லை, நீங்கள் 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 ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிற பலத்தில் எல்லா பாவத்தை நீங்க ஜெயிக்க முடியும் என்பது முதலாவது உங்களுடைய இருதயத்தில் சத்தியத்தின்படி விசுவாசிக்க வேண்டும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்றது.
An die Jugendlichen gebe ich jetzt mal weiter. Ihr habt den Sieg in der Hand. Ihr könnt die Sünde besiegen. Und geht nicht nach. Und um das zu tun, braucht ihr auf jeden Fall die Kraft durch Jesus Christus und den Heiligen Geist.
What I believe that I can, நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதை நான் அறிக்கை செய்கிறேன். எதை நான் அறிக்கை செய்கிறேனோ அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளுக்கும், ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளுக்கும் சத்தியத்தின்படி நான் சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், உங்களுக்கு எல்லா பாவத்தின் மேலே வெட்டி இருக்குது ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Allen Menschen gebe ich das jetzt mal weiter. Ihr habt alle den Sieg in der Hand. Ihr könnt die Sünde besiegen im Namen des Herrn Jesus Christus. Und ihr müsst auch daran glauben, und das, was ihr glaubt, müsst ihr auch tun. Das, was ihr tut, müsst ihr auch natürlich daran glauben, was Jesus gesagt hat.
ஆகவே உங்களுடைய பலவீனங்களை குறித்து பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து சோர்ந்து போக வேண்டாம்.
So werde natürlich jetzt nicht irgendwie oder fall dich zurück, weil du eine schwache Stelle hast, sondern sei wieder stark.
இதை குறித்து எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்படுறது. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்படும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியா இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாய செய்ய கிருபை அடையவும் தைரியமாய் அவர் சமூகத்திலே பிரவேசிக்கிறோம். ஏனென்றால் ஆல்ரெடி திரைச்சலை கிழிஞ்சது. இவை எல்லாரும் பிதாவின் சமூகத்திலே பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அன்று ஆரோன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தடவை போன அதே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய சமூகத்திலே விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்த இடத்துல போய் நின்று பிதாவை நோக்கி பார்க்க மன்றாட விண்ணப்பம் பண்ண ஆண்டவர் இயேசு நமக்கு சிறுவேலை படித்திருந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
Wir haben einen hohen Priester und zwar Jesus Christus. Er wurde wie ein Mensch durch alles geprüft und er hatte nicht mal eine Schwachstelle und er hat bei jeder Sünde den Sieg errungen. Und da wir Jesus Christus als unseren hohen Priester haben, ist natürlich diese Gardine jetzt erstmal gerissen. Wir können in das Allerheiligste gehen, denn im Namen des Jesus Christus oder durch ihn sind wir jetzt in der Lage, in das Allerheiligste durchzudringen. Dann, diese Gabe hat uns Jesus jetzt gegeben oder diese Macht hat er jetzt uns gegeben.
சுருக்கமாக பழைய மனுஷனை குறித்து கொஞ்சம் பார்த்தோம். இப்பொழுது புதிய மனுஷனை குறித்து ஒரு குறிப்பு மாத்திரம் பார்த்து நான் சீக்கிரமா முடிக்க
போறேன். அதை
படிங்க. எபேசியர் 4 நான் வாசித்த வேதம் 4:24 படிப்போம். 4:24
மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள்.
Und wie die Gemeinde sich Christus unterordnet, so sollen sich auch die Frauen ihren Männern in allen unterordnen.
So, da da gab es die Meyana Nidhiyilum, Parishuddhathilum, Devanudaiya Saayalaaga Srishtikkappatta Pudhiya Manushan. Appo Pudhiya Manushanukkuriya Saayal enna? Da da gab es die Meyana Nidhiyum, Parishuddhamum, Pudhiya Manushanukkuriya Saayal endru Sathiyam avarkku sollugirathu.
Hier Vers 24 steht geschrieben, und zieht den neuen Menschen an, der nach Gottes geschaffen ist, in Wahrheit, Gerechtigkeit und Heiligkeit. Daraus können wir entnehmen, die Eigenschaft eines neuen Menschen ist es, dass er wahrhaftig oder dass er Gerechtigkeit und Heiligkeit in seinem Leben hat.
So, Kolosser 3:10 sollte, dann ist Christus Saayalukku oppaaga. So, meyyana neediyum, parisuthamum. நம்மை சிருஷ்டித்தவுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறது. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம்.
Die wahrhaftige Gerechtigkeit, die verwandelt uns oder gibt uns das Ebenbild des Schöpfers.
நாம் எல்லோரும் அறிவோமே, நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பரிசுத்தமானவர்.
Wir wissen ja alle, der Gott, den wir anbeten, ist allerheilig.
ஆண்டவுடைய பரிசுத்தத்தை குறித்து விவரிக்கிறதுக்கு என்னால முடியல. ஏனென்றால் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் அவ்வளவு 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 பரிசுத்தமாக
இருக்கிறார். Oder kann ich gar nicht beschreiben, denn die ist weit über unseren Vorstellungsvermögen.
பரலோகத்தில் தேவ தூதர்களால் பயன்படுத்துகிற மிக ஹையஸ்ட் வேர்ட், மிக உன்னதமான வார்த்தை என்ன தெரியுமோ? தேவரீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர்.
So all die Engel im Himmel oder die Cheruben, das höchste Wort, was sie benutzen, um Gott zu preisen, ist heilig. Heilig ist der Herr Gott Israels.
தேவன் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நாமும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். அது புதிய மனுஷனுக்குரிய சாயலாகும்.
So, weil unser Gott heilig ist, müssen wir auch heilig sein, denn das ist die Eigenschaft eines neuen Menschen, der
Wiedergeborenen. Listen to me. அவர் சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் அறியலை என்பது அர்த்தம். பரிசுத்த வாழ்வுக்கு எல்லை இல்லை. நாம் கண்களை மூடும் வரைக்கும் தேவனுடைய வசனத்தை கேட்டு 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 நாம் இன்னும் 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 பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருக்கிறோம். நாம் ஆயத்தப்படுகிறோம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு.
So, die Offenbarung sagt an einer Stelle, wer heilig ist, soll noch heiliger werden. Dadurch können wir natürlich die Aussage entnehmen, die Heiligkeit hat keine Grenzen. Das heißt, man kann mehr und mehr und mehr, je mehr wir das Wort Gottes hören, umso mehr Ohne Grenzen kann man heilig werden, das sagt uns ja. die Bibel.
ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் எவனும் தேவனை தரிசிப்பது இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுது.
Denn die Bibel lehrt uns ganz klar, wer nicht heilig ist, der kann nicht Gott sehen.
பாவ உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தேவன் நமக்கு அறிவுறுத்துகிறார் என்று தேவ பிள்ளைகளுக்கு தேவ குரலாக சொல்றேன். I am standing before the Lord. I know what I am saying. பாவ உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நாமும் பரிசுத்த நடக்கை உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்கிறார்.
So wie die Stimme Gottes sage ich echt, sage ich jetzt zu euch, auch wenn wir in einer sündigen Welt leben, will Gott, dass wir halt heilig leben, und zwar für ihn, weil er heilig ist, will er auch, dass wir heilig leben sollen.
நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் என்பது அது முக்கியமல்ல, அது முக்கியமல்ல. எந்த அளவுக்கு தேவ பார்வையில நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், எந்த அளவுக்கு பரிசுத்தத்தை காத்து கொள்கிறேன், எந்த அளவுக்கு பரிசுத்த வாழ்க்கையில வளருகிறேன், ஆண்டவர் அதை கவனிக்கிறவராக இருக்கிற கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.
So Gott schaut nicht darauf, wo wir sind, und zwar er schaut nur darauf, wie weit bin ich denn heilig, inwieweit bin ich denn in der Heiligkeit gewachsen, darauf schaut Gott.
So தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனுடைய சாயல் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவர்கள் வளர வேண்டும், தேர வேண்டும், பின்னோக்க கூடாது, முன்னோக்க. என்ன சொல்றது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம முன்னேறுவதற்கு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறவர்களை எப்பயும் பார்க்கணும், நாம பின்னுக்கு தள்ளுறவர்களை பார்க்க கூடாது. அப்புறம் நீயும் பின்னு தான் போவேன். பொதுவாக நம்முடைய மனம் அங்க பின்னுக்கு போறவங்களை தான் பார்க்க வரும். ஆனா நமக்கு எது மிச்சம் போடும், நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறவர்களை நோக்கி, ஏன்னா நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கணுமே.
So deshalb sage ich euch nochmal, schaut immer auf Menschen, die vorbildlich sind und damit ihr auch wirklich vorankommt. Denn in der Heiligkeit vorangehen, das ist die Eigenschaft eines neuen Menschen, der wiedergeboren ist. Und die wahrhaftige Gerechtigkeit. Das sind diese beiden Eigenschaften, die ein neugeborener Mensch oder ein wiedergeborener oder bekehrter Christ in seinem Leben haben sollte. So, wer in Jesus Christus lebt, er ist eine neue Schöpfung.
பழையவள் ஒளிந்து போகிற எல்லாம் புதிதாகிற.
So alles alte ist vergangen und es entsteht was neues.
முன்பு பாவத்தினால் மரித்து போயிருந்தோம், இப்பொழுது பாவத்துக்கு மரித்து போயிருக்கிறோம்.
Wir sind aufgrund der Sünde tot gewesen, aber jetzt sind wir tot für die Sünde.
புதிய மனுஷரை தரித்துக் கொண்டோம் என்று வேதம் சொல்றது.
So lasst uns den neuen Menschen ansehen.
சத்தியத்துக்கு தலை வணங்குவோம்.
So lasst uns der Wahrheit hingeben.
புதிய மனுஷரை தரித்துக் கொள்வோம்.
Lasst uns den neuen Menschen ansehen.
கர்த்தருக்கு மகிமையாக வாழுவோம்.
Lasst uns für Gott richtig leben.
பாவங்களை விட்டு மனம் திரும்புவோம்.
Lasst uns bekehren von der Sünde.
பரிசுத்தத்தில் இன்னும் வளர வாஞ்சிப்போம், அதற்காக மன்றாடுவோம்.
Lasst uns danach sehnen, in der Heiligkeit noch mehr zu wachsen.
கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவாரா?
So möge der Herr euch die Gnade schenken.
Shall we all stand up, please?
Amen. Lasst uns aufstehen.
Thank you, Holy Spirit.